இஸ்ரேலானது இனி ஈரான் மீது தாக்குதல் நடத்தாது என்கின்றதான் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மறுபுறம் இஸ்ரேலினுடைய அமைச்சர் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார். இவற்றுக்கிடையில் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் நன்றி தெரிவித்திருக்கின்றார். அதற்கடுத்து ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கின்ற நிலையில் அமெரிக்கா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. மறுபுறம் காசா பகுதியில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினருக்கிடையே தொடர்ந்தும் மோதல்கள் நீடித்து வருகிறது. இவற்றுக்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை முழு உறுப்பினர் நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு சீனா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேலானது பதிலடி தாக்குதல் நடத்தப்போவதாக அறிவித்திருந்த நிலையில் இஸ்ரேலானது இனி ஈரான் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பில்லை என்று ABC நியூஸ் தெரிவித்திருக்கிறது. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை படையினரும் பிற தலைமைகளும் இன்னமும் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் சிலர் பாதுகாப்பான வீடுகள் மற்றும் நிலத்தடி வசதிகளில் இருப்பதாகவும் குறித்த செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. ஈரான் சனிக்கிழமையன்று நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் உடனடி பதில் தாக்குதலை மேற்கொள்ள திட்டமிட்டது. ஆனாலும் அமெரிக்காவினுடைய ஆலோசனைப்படி குறித்த முடிவினை கைவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இறுதியில் இப்போது திங்கட்கிழமை இரவு ஈரான் மீது பதிலடி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. இதேவேளை தீவிர வலதுசாரி இஸ்லாமிய அமைச்சர் ஈரான் மீது விகிதாசாரமற்ற தாக்குதலுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இஸ்ரேலினுடைய கடும்போக்கு நிதி மந்திரி பெசலல் ஸ்மோட்ரிச் ஈரானினுடைய தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் ஈரானை உலுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமன்றி எங்களுடன் மீண்டும் ஒரு மோதலுக்கு வரக்கூடாது என்பதை ஈரானியர்கள் உணர்கின்ற வகையில் கடுமையான தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் இஸ்ரேலினுடைய நிலையை உறுதியானதாக நிலைநிறுத்த பதிலடி ஒன்று அவசியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இது மத்திய கிழக்கில் பேசப்படுகின்ற ஒரு தாக்குதலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஸ்மோட்ரிச் சூளுரைத்திருக்கின்றார். மறுபுறம் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிக்க ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த முடிவை இஸ்ரேலினுடைய வெளியுறவு அமைச்சர் வரவேற்றிருக்கின்றார். இஸ்ரேல் ஹார்ட்ஸ் இந்த முடிவு பாம்பினுடைய பற்களை அகற்றுவதற்கான வழியில் ஒரு முக்கியமான படி அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அவர்களினுடைய ஆதரவுக்கும் அவர்கள் எங்களுக்கு ஆற்றிய உதவிகளுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற அதே நேரம் ஈரான் இப்போதே முடக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலினுடைய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஈரான் ஜனாதிபதியினுடைய இலங்கை விஜயத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் ஜனாதிபதி இம்ராஹிம் ரைசி இந்த மாதம் 24 இலங்கைக்கு அதிகாரப்பூர்வமாக விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஈரான் ஜனாதிபதியினுடைய இலங்கை விஜயத்துக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தினுடைய உயர் அதிகாரிகள் அரசாங்கத்திடம் தங்களுடைய ஆட்சேபனையை தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் இலங்கையில் இருக்கின்ற இஸ்ரேல் தூதரகமும் அரசாங்கத்திடம் இந்த விடயம் தொடர்பில் தம்முடைய கவலையை வெளிப்படுத்தியதாக தெரிய வருகிறது. தற்போது இலங்கை அரசாங்கமானது கடுமையான அழுத்தங்களை எதிர்கொள்ள நேரிட்டிருக்கிறது. ஈரான் ஜனாதிபதியினுடைய விஜயத்துக்கு முன்னதாக ஈரானிய பாதுகாப்பு படையினுடைய அதிகாரிகள் குழு ஒன்று ஏற்கனவே இலங்கைக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் ஜனாதிபதி வருகை தருகின்ற விமானம் இலங்கையினுடைய மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட இருக்கின்றதோடு பலத்த பாதுகாப்புடன் இலங்கையில் உமா ஓயா திட்டத்தை திறந்து வைப்பதற்காக இம்ராஹிம் ரைசி அழைத்துச் செல்லப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறித்த நிகழ்வு முடிவடைந்த பின்னர் இருதரப்பு சந்திப்புகளை அடுத்து அன்றைய தினமே இம்ராஹிம் ரைசி திரும்பிச் செல்ல திட்டமிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய எதிர்ப்பால் இலங்கை ராஜதந்திர ரீதியில் தற்போது கடுமையான அழுத்தங்களை எதிர்கொள்ள நேரிட்டிருக்கிறது. கடன் மறுசீரமைப்பு உட்பட வங்குரோந்து நிலைக்கு சென்றிருந்த இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீளக்கட்டி எழுப்ப இலங்கை அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்ற பின்புலத்தில் தற்போது மேற்குலகத்தினுடைய எதிரியாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற இம்ராஹிம் ரைசிக்கு இலங்கையானது செங்கம்பள வரவேற்பளிக்க இருக்கின்றமை இலங்கைக்கு சர்வதேச நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்ற அபாயத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஈரான் அதிபரினுடைய இந்த விஜயம் தொடர்பில் இஸ்ரேலினுடைய மொசாட் புலனாய்வு பிரிவினரும் அமெரிக்க உளவுத்துறையினரும் பென்டகனும் உன்னிப்பாக அவதானம் செலுத்தி வருவதாக அறிய முடிகிறது. இரு நாடுகளும், அதாவது இஸ்ரேல் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகின்ற பின்புலத்தில் இம்ராஹிம் ரைசியினுடைய இந்த விஜயம் பெரும் அவதானம் மிக்க ஒன்றாக மாறியிருக்கிறது. இவற்றுக்கிடையில் ஈரான் இஸ்ரேல் விவகாரம் ஒரு பக்கத்தில் சென்று கொண்டிருந்தாலும் மறுபுறம் இஸ்ரேலானது காசாவில் தாக்குதலை நடத்தி வருகிறது. தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினரும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்திய வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் இஸ்ரேலினுடைய விமானப்படை புதன்கிழமை காசா பகுதியில் 40 மேற்பட்ட தளங்களை தாக்கியிருக்கிறது. மேலுமே பாலஸ்தீன போராளிகள் பிராந்தியத்தினுடைய வடக்கு பீட் ஹனூன் நகரில் இஸ்ரேலிய படைகள் மீது 14 மோட்டார் மற்றும் ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். ஹமாஸுடன் இணைந்த ஒரு குழுவும் மக்கள் எதிர்ப்பு குழுக்களும் புதன்கிழமை இஸ்ரேல் மீது சரமாரியாக ராக்கெட்டுகளை வீசியதாக அறிவித்திருக்கின்றன. இது காசா பகுதியினுடைய வடக்கே அமைந்திருக்கின்ற ஜிஹிம் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்தை குறிவைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இறுதியாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முழு உறுப்பினராக பாலஸ்தீனம் மாறுவதை பெய்ஜிங் ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வாங் யி தெரிவித்திருக்கிறார். ஐநா அமைப்பில் பாலஸ்தீனத்தை முழுமையாக சேர அனுமதிக்கலாமா இல்லையா என்பது குறித்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் வெள்ளிக்கிழமை வாக்களிக்க இருக்கின்ற நிலையில் சீனா தன்னுடைய முடிவை கூறியிருக்கிறது. காசா மீதான இஸ்ரேலினுடைய போர் மனிதாபிமான பேரழிவை உருவாக்கியிருக்கிறது என்றும் நிபந்தனைகளற்ற போர் நிறுத்தமானது உடனடியாக செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி இதன்போது மேலும் சொல்லியிருக்கிறார்.